அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குபவர் முரளிதரன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை. தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் வடமாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் வன்னி தேர்தல் மாவட்டங்களில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளது குறித்த செய்தி. இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளது குறித்து மற்றொரு செய்தி.
உதிரி கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் அதிகம் பேச விரும்பவில்லை, ஆனால் அவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலமாக எதையும் அடைய முடியாது என்பதை நமது மக்கள் தெளிவாக.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த ஆண்டில் சார்க் மாநாட்டிற்காக பாகிஸ்தான் செல்லவிருப்பது குறித்து ஒரு செய்தி. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் சன் தொலைக்காட்சி குழுமத்தின் சொத்துக்களை முடக்க இந்திய அரசின் அமலாக்கத்துறை பிறப்பித்த உத்தரவுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் இன்று தடை விதித்திருப்பது குறித்து ஒரு செய்தி.
நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, பிரபுல்ல பந்த் அவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இதற்கு தடை விதிக்கிறோம். இந்த திங்கட்கிழமை இந்த வழக்குகளை 2G பெஞ்ச் தான் விசாரிக்கும்.
இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட திரைப்படங்களிலேயே அதிக செலவில் தயாரிக்கப்பட்டிருக்கும் பாகுபலி திரைப்படம் குறித்து ஒரு செய்தி ஆகியவை இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
கிரேக்கம் அதற்கு கடன் கொடுத்தவர்களிடம் முன்வைத்துள்ள புதிய முன்மொழிவுகளை பிரான்சும் இத்தாலியும் வரவேற்றுள்ளன. ஆனால் மற்ற நாடுகள் இந்த யோசனைகள் தொடர்பில் சந்தேகம் வெளியிட்டுள்ளன. கிரேக்கத்தின் இந்த திட்டம் நம்பகரமானதாக உள்ளதாக பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒலாந்து தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் விளைவுகள் எப்படி அமையும் என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை என்று தெரிவித்துள்ள ஜெர்மனி, இந்த முன்மொழிவுகள் எவ்வளவு தூரம் போகும் என்று மற்ற நாடுகள் கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த முன்மொழிவுகள் எதிர்வரும் ஞாயிறன்று ஐரோப்பிய ஒன்றிய மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அதற்கு முன்பாக அந்த யோசனைகளை ஐரோப்பிய ஆணைக்குழு, ஐரோப்பிய மத்திய வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆராய்கின்றன. கிட்டத்தட்ட 60 பில்லியன் டாலர்களையும் தமது தற்போதைய கடன் தொகை குறைக்கவும் கோரும் கிரேக்கம் நாட்டின் வரிகளை உயர்த்தி ஓய்வூதிய நடைமுறைகளில் சீர்திருத்தங்களை கொண்டுவர உறுதியளித்துள்ளது.
லாரன்ஸ் ஆஃப் அரேபியா உட்பட பல படங்களில் நடித்த ஒமர் ஷெரீப் இன்று காலமானார். இறக்கும் போது அவருக்கு 83 வயது. எகிப்தில் பிறந்த இவர் 25 உள்ளூர் மொழி படங்களில் நடித்த பிறகு ஆங்கில படங்களில் நடிக்க தொடங்கினார். அவர் நடித்த டாக்டர் ஜிகோவா, லாரன்ஸ் ஆஃப் அரேபியா ஆகிய படங்கள் வெற்றி பெற்றதோடு அவருக்கு புகழையும் ஈட்டி தந்தது. 1962 வெளிவந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியா படத்திற்காக 2 கோல்டன் குளோப் விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டன. அல்ஜமைர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த இவர் கைரோவில் உள்ள மருத்துவமனையில் மாரடைப்பால் மரணமடைந்தார்.
டுனிசியாவில் மற்றொரு தீவிரவாத தாக்குதல் நடப்பதற்கான சாத்தியம் அதிகமென பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்ததை தொடர்ந்து டுனிசியாவிலிருந்து பிரித்தானிய பிரஜைகள் நாடு திரும்ப தொடங்கியுள்ளனர். 3000-க்கும் அதிகமான பிரித்தானியர்கள் தற்போது டுனிசியாவில் விடுமுறையை கழித்து வரும் நிலையில் அடுத்து வரும் 2 நாட்களில் அவர்கள் நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகளை பயண முகவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அயர்லாந்து மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகளும் டுனிசியாவை விட்டு வெளியேறுமாறு தற்போது தமது பிரஜைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளன. ஆனால் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் தமது பயண அறிவுறுத்தல்களில் மாற்றம் எதுவும் செய்யவில்லை. 2 வாரங்களுக்கு முன்னர் டுனிசியாவில் கடற்கரையோர விடுதியொன்றில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதலில் 38 பேர் பலியாகினர். அதில் அநேகமானோர் பிரித்தானிய பிரஜைகள் ஆவர். இந்த நிலையிலேயே இந்த அறிவிப்பும் வெளியாகியுள்ளது.
கிரேக்கத்தில் அதிகரித்து வரும் குடியேறிகளின் எண்ணிக்கையை சமாளிக்க ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவிகள் கிரேக்கத்திற்கு உடனடியாக தேவைப்படுவதாக ஐநாவின் அகதிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனால் சிறிய தீவில் இருக்கும் சமூகங்கள் கடுமையான அழுத்தங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது.
We would expect the European Union to activate its emergency response.
அந்த பகுதியின் உள்ளூர் அதிகாரிகளால் மிக பெருந்தொகையான குடியேறிகளில் வருகையை கையாள முடியாமல் இருப்பதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. லெஸ்போஸ் எனப்படும் இடத்தின் நிலைமையை அந்த அமைப்பு இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளது. அங்கு சுமார் 4000 குடியேறிகள் வாழ்கின்ற நிலையில் அவர்களுக்கு குடிநீர், தங்குமிடக் கூடாரங்கள், சுகாதார வசதிகள் மற்றும் மருத்துவம் போன்ற வசதிகள் போதிய அளவில் இல்லாமல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சீனாவில் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான விதிமுறைகள் தளர்த்தப்பட்ட பிறகு கடந்த ஆண்டு 10 லட்சம் குழந்தைகள் கூடுதலாக பிறந்திருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. இதைவிட 2 மடங்கு அதிகமாக குழந்தைகள் பிறக்கும் என அதிகாரிகள் எதிர்பார்த்திருந்தார்கள்.
ஏமனில் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரவுள்ள 6 நாள் போர் நிறுத்தத்தை முறையாக பயன்படுத்திக் கொள்வதற்காக சர்வதேச தொண்டு நிறுவனங்களின் ஊழியர்கள் தயாராகி வருகின்றனர். உணவு மற்றும் எரிபொருள்கள் ஏற்றப்பட்ட தமது இரண்டு கப்பல்கள் ஏதேன் துறைமுகத்துக்கு கொண்டு செல்வதற்காக கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஐநாவின் உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது.
தொடரும் இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் வடமாகாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இது குறித்த செய்திகளை தருகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி தேர்தல் மாவட்டங்களில் தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இபிடிபி, ஐக்கிய தேசிய கட்சி, ஜேவிபி உள்ளிட்ட ஐந்து கட்சிகள் இன்று வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் ஒரு சுயேட்சை குழுவும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் யாழ்ப்பாணத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் தலைமையிலும், வன்னி மாவட்டத்தில் டெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதனின் தலைமையிலும் வேட்பாளர்கள் போட்டியிட இருக்கின்றார்கள். இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் சகிதம் யாழ்ப்பாணத்தில் போட்டியிடுகின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் பிரதி அமைச்சராகிய விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள் தலைமை வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்றார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த எட்டு பேர் இம்முறை யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி தேர்தல் மாவட்டங்களில் போட்டியிடுகின்றனர். இவர்களில் ஏழு பேர் கடந்த தேர்தலில் இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தனர். கடந்த முறை தேசிய பட்டியலில் நாடாளுமன்றம் சென்றிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இம்முறை யாழ் மாவட்டத்தில் போட்டியிடுகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பிளாட் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் வடமாகாண சபையின் உறுப்பினருமாகிய தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் இம்முறை யாழ்ப்பாணத்தில் போட்டியிடுகின்றார். பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் மதினி நெல்சன் மற்றும் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா என்ற ஓய்வு பெற்ற அரச உத்தியோகத்தராகிய இரண்டு பெண் வேட்பாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி மாவட்டத்தில் போட்டியிடுகின்றனர். வன்னி மாவட்டத்தில் புதுமுகங்களாக இலங்கை வங்கி பவுனியா நகரக்கிளையின் முன்னாள் முகாமையாளராக இருந்த ராய் ஜெயக்குமார் அவர்கள், மன்னரை சேர்ந்த சார்ஸ் நிர்மல்நாதன் ஆகியோரும், மலேக மக்களின் சார்பில் வர்த்தகர் ஒருவரும் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
இன்றைய காலகட்டம் மிக பிரதானமான காலகட்டம் என்ற ரீதியிலே, இனப்பிரச்சினை தீர்வதற்கான முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதை ஒன்றெடுக்கின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. வருகிற அரசாங்கம் அது யார் என்று பார்த்து அதற்கேற்ற முறையிலே நாங்கள் ஆதரவளிப்போம்.
அடிப்படை பிரச்சனையில் இருந்து ஒரு அரசியல் தீர்வை காணுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். ஆகவே வன்னி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு அமோகமான ஆதரவை வழங்குவார்கள். அதற்கூடாக நான் குறிப்பிட்ட இந்த இரண்டு முக்கியமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை காணுவதற்கு நாங்கள் முழு மூச்சாக உழைப்போம்.
எங்களுடைய இனப்பிரச்சனை இன்னும் தீர்வுக்கு வரவில்லை. தீர்வுக்கு வரும் வரைக்கும் தமிழ் மக்களுக்கு ஒரு தனிப்பெரும் சக்தி கட்டாயம் தேவை. அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை தமிழ் மக்கள் ஆதரிக்க வேண்டும். ஆதரவளித்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு சக்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றது என்னுடைய ஆவா.
என இந்த தேர்தல் குறித்து டெலோ அமைப்பின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், இபிஆர்எல் கட்சியின் செயலாளர் சிவசக்தி ஆனந்தன், ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் வன்னி மாவட்ட வேட்பாளர் கந்தையா சிவநேசன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்டனர்.
செய்தி குறிப்பை அளித்தவர் மாணிக்க வாசகம். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர். இது குறித்த செய்திகளை தெரிகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஆக கூடுதலான உறுப்பினர்களை பெறும் என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இன்று திருவண்ணாமலை மாவட்டத்துக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்பு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய போதே இந்த நம்பிக்கையை அவர் வெளியிட்டார்.
மக்களுடைய ஆதரவு பெருமளவில் எங்களுக்கு இருக்கும் என்று நாங்கள் கண்டோம். உதிரி கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் அதிகம் பேச விரும்பவில்லை. ஆனால் அவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலமாக எதையும் அடைய முடியாது என்பதை நமது மக்கள் தெளிவாக உணர்ந்து வாக்குகளை மக்கள் வீணாக்கக் கூடாது. இன்றைய சூழலில் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை படித்த பிறகு மக்கள் அந்த கொள்கையின் அடிப்படையில் தாங்கள் வாக்களிக்கின்றோம் என்பதை நிரூபிக்க வேண்டும். உதிரி கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை
என்று கூறிய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன், முன்னாள் விடுதலை புலிகள் தேர்தலில் போட்டியிடுவது தங்களுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்கின்றார்.
அவரால் இன்னொரு குழுவை நாங்கள் சில நாட்களுக்கு முன்பதாக பவனியாவில் எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சியில் கூடிய பொழுது நாங்கள் சந்தித்திருந்தோம். அவர்களுக்கு நமது நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவாக விளக்கி இருக்கின்றோம். அவர்கள் எங்களுக்கு எவ்விதமான ஒரு முடிவையும் தெரிவிக்கவில்லை. அவர்கள் என்ன செய்வார்கள் என்று எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் அவர்களை பொறுத்தவரையிலும் கூட நான் முன் கூறிய கருத்து பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அவர்களும் இத்தவரையில் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக ஒரு உறுதியான நிலைப்பாட்டை அவர்கள் முன்வைக்கவில்லை. தேர்தலில் மாத்திரம் தாங்கள் போட்டியிட வேண்டும் என்ற கருத்தை சமீபத்தில் கூறியிருக்கின்றார்கள். அதுபடியால் மக்கள் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும்
என்று கூறிய அவரிடம் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் இந்த தேர்தலில் போட்டியிடுவது பற்றி கேட்ட போது,
சில நாட்களுக்கு முன்பதாக என்னை சந்தித்தவர் சந்தித்த பொழுது தான் தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினூடாக தான் தான் போட்டியிட விரும்புகின்றேன் என்று கூறினார். அவருடைய தற்போதைய முடிவு என்னவென்று எனக்கு தெரியாது. அவ்வளவு பொறுத்தவரையிலும் நான் முன்கூடிய கருத்தில் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்
என்று பதிலளித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன். இதேவேளை இன்று வெளியான சம்பூர் பிரதேச மக்களின் மீள்குடியேற்ற காணி தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு தேர்தலுக்கு முன்பு தமக்கு கிடைத்த வெற்றி என்றும் அவர் கூறுகின்றார்.
இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் சம்பூர் குடியேற்றத்துக்காக தீர்மானிக்கப்பட்ட 818 ஏக்கர் காணி சம்பந்தமான தீர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு தனியார் கம்பெனி அந்த குடியேற்றத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அந்த காணி தங்களுக்கு தரப்பட்ட காணி தாங்கள் ஒரு தொழில் பற்றியை கைத்தொழில் பற்றி அமைப்பதற்காக அந்த காணியை பயன்படுத்துவதற்கு தங்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும். அவர்கள் தாக்கல் செய்த வழக்கு அந்த அடிப்படையில் அந்த வழக்கை முன்னெடுப்பதற்கு அவர்கள் கேட்ட அனுமதி மறுக்கப்பட்டு இன்றைக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பதாக உச்ச நீதிமன்றம் அதை அவர்களுடைய கோரிக்கையை நிராகரித்திருக்கின்றது. அதனால் சம்பூரை பொறுத்தவரையில் அந்த மக்கள் விரைவில் குடியேற்றப்படுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த தேர்தலுக்கு முன்பதாக நாங்கள் அடைந்திருக்கின்ற முதல் வெற்றி, அதே விதமாக தேர்தலிலும் நாங்கள் மிகவும் சிறந்த முறையில் வெற்றி அடைவோம் என நம்பிக்கையை வைக்கின்றோம்
என்றும் குறிப்பிட்டார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான வேட்பு மனுவும் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா தலைமையில் 8 வேட்பாளர்கள் இந்த வேட்பு மனுவில் இடம்பெற்றுள்ளார்கள். அம்பாறை மாவட்டத்துக்கான வேட்பு மனு எதிர்வரும் திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
செய்தி குறிப்பை அளித்தவர் வவுனியா செய்தியாளர் உதயகுமார். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெற்றது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இப்போது சில இந்திய செய்திகளை கேட்கலாம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த ஆண்டு நடக்கும் சார்க் உச்சி மாநாட்டிற்காக பாகிஸ்தான் செல்லவிருக்கிறார். இது குறித்த செய்தியை தருகிறார் நமது புதுதில்லி செய்தியாளர் ஜெயக்குமார்.
2016 ஆண்டில் நடைபெறவுள்ள சார்க் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தானிற்கு செல்லவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் இடையே இன்று வெள்ளியன்று ரஷ்யாவில் நடைபெற்ற சந்திப்புக்கு பிறகுதான் இந்த முடிவு குறித்தான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக நவாஸ் ஷெரீப் விடுத்த அழைப்பை நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டுள்ளார். இது தவிர தீவிரவாதம் உள்ளிட்ட ஏனைய பிரச்சினைகளிலும் தீர்வினை எட்டுவதற்காக ராணுவ உயர் அதிகாரிகள் அவ்வப்போது சந்தித்து பேசவும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி மத்திய ஆசிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தற்போது ரஷ்யாவில் இருக்கிறார். அங்கு நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள அவர் அதில் பங்கேற்க வந்திருந்த பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபோடு நடைபெற்ற சந்திப்பிலும் கலந்து கொண்டார். ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் நாடுகளின் எல்லைகளில் நடைபெற்று வரும் தாக்குதல்கள் காரணமாக பாகிஸ்தானுடனான பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று நடைபெற்றிருக்கும் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதற்கிடையில் இந்தியாவில் காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகள் இந்த சந்திப்பு குறித்து விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. தீவிரவாத தாக்குதல்கள் தொடரும் சமயத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவது தவறு என்று கூறியிருந்த மோடியின் நிலைப்பாடு குறித்தும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இருநாட்டு பிரதமர்களின் சந்திப்பு ஒருபுறம் இருக்க இரு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களும் இன்று சந்தித்து பேசினர். தொடர்ந்தும் கூட இவ்விருவரும் புதுடெல்லியில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை செயலர் ஜெய்சங்கர் மற்றும் பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை செயலர் ஐசாஸ் அகமது சௌத்ரி ஆகியோர் இன்று ரஷ்யாவில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த தகவல்கள் உறுதி செய்யப்பட்டன. மேலும் இரு நாடுகளிலும் பிடித்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் அடுத்த 15 நாட்களுக்குள் விடுவிக்கவும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. மும்பை தாக்குதல் சம்பவம் தொடர்பாகவும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர்.
செய்தி குறிப்பை அளித்தவர் புதுதில்லி செய்தியாளர் ஜெயக்குமார். தமிழ்நாட்டில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது காணாமல் போன கடலோர காவல்படைக்கு சொந்தமான விமானத்தின் தகவல் பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் எல் ஆர் ஜெகதீசன்.
ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அந்த விமானம் கடந்த ஜூன் 8ஆம் தேதியன்று காணாமல் போனது. அன்று இரவு 9:23 இறுதியாக இந்த விமானம் திருச்சி விமான நிலையத்தோடு தொடர்பில் இருந்தது. அதற்கு பிறகு இந்த விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. 2 விமானிகள் உட்பட 3 பேர் பயணம் செய்த அந்த விமானத்தை தேடும் பணி கடந்த 32 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வந்தது. 2 நாட்களுக்கு முன்பாக விமானத்திலிருந்து வெளியாகும் சமிக்ஞையும் நின்று போனதால் விமானத்தை தேடும் பணியில் பின்னடைவு ஏற்பட்டதாக கருதப்பட்டது. பல நவீன வழிமுறைகளை கையாண்டும் விமானத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போனதால் விமானம் கடத்தப்பட்டிருக்குமோ